We can start in John chapter 10.
யோவானின் சுவிசேஷம் 10 அதிகாரத்திலிருந்து ஆரம்பிப்போம்.
John chapter 10 verse 12.
யோவான் 10 12வது வசனம். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும்.
This is what the wolf wants to do to the sheep.
ஆடுகளுக்கு இதைத்தான் ஓனாய் செய்ய விரும்புகிறது.
This is what the enemy of our souls, the devil, wants to do to us.
நம்முடைய ஆத்மாக்களுக்கு சத்துருவாகிய சாத்தான் இதைத்தான் நமக்கும் செய்ய விரும்புகிறான்.
He wants to snatch us.
நம்மை அப்படியே பிடுங்கிக் கொள்ள விரும்புகிறான்.
And he wants to scatter us.
நம்மை சிதறடிக்க விரும்புகிறான்.
And I have found that in my own life that that is how the devil has tried to keep a hold on me.
என்னை என் பட்சத்திலே ஒரு பிடியை வைத்துக் கொள்வதற்காக இதைத்தான் சத்ரு செய்கிறதை என் வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன்.
He wants to first and he this is how he does it. He always tries to snatch us and enslave us.
நம்மை பிடுங்கி நம்மை அடிமைப்படுத்தவே இப்படி எப்பொழுதுமே இப்படிதான் அவன் விரும்புகிறான்.
He wants to keep you as a slave to sin.
அவன் உங்களை பாவத்துக்கு அடிமையாக வைத்திருக்கவே விரும்புகிறான்.
So what we keep on doing is even though we accept Jesus into our heart,
நம்மை இயேசுவை நாம் நம்முடைய இதயத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும்
we still are slaves to some sin.
நாம் ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாகவே நாம் இருக்கிறோம்.
We are still living under law.
நாம் பிரமாணத்துக்கு கீழாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
So sin still is our master.
பாவம் நமக்கு எஜமானாக இன்னும் தான் எஜமானாக இருக்கிறது.
Usually it's not every area but it's some areas, one or two areas maybe.
பொதுவாக இது எல்லா பகுதிகளிலும் இல்லை, ஏதாவது ஒரு சில பகுதிகளிலே பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது.
It could be eyes with the way we lust after women.
ஸ்திரீகளை இச்சிக்கிற கண்களால் இச்சிக்கிற இச்சையின் காரியமாக இருக்கலாம்.
It could be our tongue where we don't we every now and then we'll say some really mean things to the people we love.
நாம் நம்முடைய வாயினாலே நாவினாலே எப்பொழுதாவது நாம் மிகவும் கேவலமான வார்த்தைகளை சொல்லி நாம் திட்டுகிறவர்களாக இருக்கிறோம்.
It could be money that we are attracted by it.
ஒருவேளை பணத்தினால் நாம் ஈர்க்கப்படுகிற காரியமாக இருக்கலாம்.
And it has a hold over us.
அந்த காரியங்கள் எல்லாம் நம் மீது ஒரு பிடியை வைத்திருக்கின்றன.
That if we gain some money we are so happy and are so excited.
நமக்கு ஏதோ ஒரு பணம் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் அதை குறித்து சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறவர்களாக இருக்கிறோம்.
And if we lose a certain amount of money we get discouraged and we go into a complaining against God.
இதோ கொஞ்சம் பணத்தை இழந்ததன் நிமித்தமாக நாம் சோர்வடைந்து நாம் குறை சொல்லி அப்படியே கீழான நிலைக்கு சென்று விடுகிறோம்.
Or could be anxiety or worry.
அல்லது நாம் கவலைப்பட்டு நாம் பதஷ்டம் அடைகிறவர்களாக இருக்கக்கூடும்.
We're always worried and fearful.
நாம் பயந்து கவலைப்படுகிறவர்களா இருக்கிறோம்.
All of us are tempted in all of these areas.
இந்த எல்லா காரியங்களிலுமே நாம் அனைவருமே சோதிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம்.
But in my life at least I was enslaved to it.
நான் என்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது நான் அந்த காரியங்களுக்கு நான் அடிமைப்பட்டவனா இருந்திருக்கிறேன்.
And that's how the devil tried to grab me.
அந்த விதமாக தான் பிசாசு என்னை பிடித்து இழுக்க விரும்புகிறான்.
And that's how the devil may be grabbing some of you, may be having a hold over some of you right now.
சத்ரு இதே போல தான் உங்களிலே ஒரு சிலரை அப்படி ஒரு பிடியிலே வைத்திருக்க முடியும்.
There may be some area of sin in your life where the devil has snatched you.
உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான ஏதோ ஒரு பாவ பகுதியிலே பிசாசு உங்கள் மீது ஒரு பிடியை வைத்திருக்கிறான்.
God wants you to live in victory.
தேவன் நீங்கள் ஜெயத்திலே வாழ விரும்புகிறார்.
You're a sheep.
நீங்கள் ஆடுகளாக இருக்கிறீர்கள்.
You've got a good shepherd.
உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார்.
You were not meant to be enslaved by these sins.
இந்த பாவ காரியங்களினாலே நீங்கள் அடிமைப்பட்டிருக்கும்படிக்கு அவர் விரும்பவில்லை.
And I spoke in the last session about how we must live with the good shepherd.
நாம் கடந்த பகுதியிலே எப்படி நாம் நல்ல மேய்ப்பனோடு வாழ வேண்டும் என்பதை குறித்து நான் பேசினேன்.
As we live with the good shepherd and we keep telling God we want to be with you.
இப்படி நாம் நல்ல மேய்ப்பனோடு வாழ்ந்து ஆண்டவரே நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன் நான் இப்படி நம்ம சொல்லி வாழ்கிறோமோ.
We want to keep coming back and looking at your face.
நாம் திரும்ப திரும்ப தேவனிடத்திலே வந்து ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தையே நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்கிறோம்.
God will change our heart.
அப்படி சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய இதயத்தை மாற்றுவார்.
But God won't change your heart if you're sitting in your room by yourself.
ஆனால் நீங்கள் உங்களுடைய அறையிலே தனிமையாக அப்படி உட்கார்ந்து கொண்டிருந்தால் தேவன் உங்களுடைய இதயத்தை மாற்ற முடியாது.
God can't change your heart when you're sitting in the pig farm.
நீங்கள் அந்த பன்றி உண்கிற இடத்திலே அந்த இடத்திலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தீர்களானால் தேவன் உங்களுடைய இதயத்தை மாற்ற முடியாது.
Like the prodigal son, you have to come to your senses and go home.
அந்த இளைய கெட்ட குமாரனை போல உங்கள் புத்தி திரும்பி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும்.
The prodigal son realized he was forgiven when he saw the father's face.
அவன் பிதா தன்னுடைய தகப்பனுடைய முகத்தை பார்த்த பொழுது அவன் நான் மன்னிக்கப்பட்டவன் என்பதை அவன் உணர்ந்தான்.
And as he saw the father's face of love,
அவன் தன்னுடைய தகப்பனுடைய அன்பான அந்த முகத்தை அவன் பார்த்தான்.
He was not interested in going out into the world.
அவன் அந்த முகத்தை பார்த்தது நிமித்தமாக திரும்பமாக உலகத்துக்கு போவது அவனுக்கு விரும்பவில்லை.
So if the wolf is snatching you in some sin,
ஆகவே இந்த ஓநாய் ஏதோ ஒரு பாவத்தினாலே உங்களை அப்படி பிடித்துக் கொள்ள விரும்புகிறது.
Come back to God.
தேவனிடத்துக்கு திரும்புங்கள்.
No matter how many times you fall,
எத்தனை முறை நீங்கள் விழுந்திருந்தாலும் பரவாயில்லை.
And keep reclaiming this promise that Lord, you are my shepherd, I do not want anything besides you.
கர்த்தரே ஆண்டவரே நீரே என் மேய்ப்பராய் இருக்கிறீர், உம்மை தவிர எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று திரும்ப திரும்பமாக அதை சொல்லி சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
And that nothing will separate me from your love.
உம்முடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது என்று சொல்லுங்கள்.
I want to keep coming back to your love.
ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு நேராக நான் திரும்பமாக வருகிறேன் என்று சொல்லுங்கள்.
The psalmist says that the Lord said to him, seek my face.
சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவன் தன்னிடத்திலே என்னுடைய முகத்தை தேடு என்று சொல்வதாக சொல்கிறார்.
So the heart's response was, yes Lord, I will seek your face.
அவனுடைய இருதயத்தின் மாறுத்தரம், ஆம் ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தை தேடுவேன் என்று சொல்கிறார்.
Seeing the love of God in the face of Christ,
கிறிஸ்துவின் முகத்திலே தேவனுடைய அன்பை பார்த்து,
that's the glory of God.
அதுதான் தேவனுடைய மகிமை.
That's what it says, the glory of God is revealed in the face of Christ.
அதுதான் இப்படி சொல்கிறது, தேவனுடைய மகிமை கிறிஸ்துவின் முகத்திலே இருக்கிறது.
And I spoke in the morning, the face of Christ is the slain lamb.
நான் காலையிலே சொன்னது போல கிறிஸ்துவின் முகம் அந்த அடிக்கப்பட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறது.
As I gaze upon the glory of God in the face of this slain lamb,
நான் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய முகத்திலே தேவனுடைய மகிமையை நான் காணும் பொழுது,
I won't be blinded by the god of this world, which is the devil.
இந்த உலகத்தின் தேவனாய் இருக்கக்கூடிய அந்த பிசாசுனாலே நான் குருடாட்டம் பண்ணப்பட மாட்டேன்.
Let me show you this verse so that you can remember it.
இந்த நீங்கள் ஞாபகம் கொள்ளும்படியாக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
In 2 Corinthians chapter 4 verse 3.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 3வது வசனம்.
It says in verse 3 that the god of this world has blinded the unbelieving. 2 Corinthians chapter 4 verse 3.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 தமிழிலே 4வது வசனம். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்.
But for us in verse 6,
ஆனால் நமக்கோ
God has shone into our hearts the light of the glory of God in the face of Christ.
ஆறாம் வசனத்திலே இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்.
This is not the face of Jesus as the human being where he was a carpenter.
அவர் இயேசு இந்த பூமியிலே ஒரு தச்சனாக இருந்தபொழுது இருந்த அவருடைய முகம் இதுவல்ல.
These Corinthians had never seen Jesus Christ.
இந்த கொரிந்தியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் பார்த்ததே இல்லை.
This is the glory of God in the face of Christ.
இது இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே காணப்பட்ட தேவனுடைய மகிமை.
How was Jesus glorified?
இயேசு எப்படி மகிமைப்பட்டார்?
As he went to the cross.
அவர் சிலுவையின் சென்றதன் மூலமாக அவர் மகிமைப்பட்டார்.
He's not the most powerful, it's not the powerful view of Christ that is the greatest glory of God.
கிறிஸ்துவின் அந்த மகிமையான அந்த வல்லமைதான் தேவனுடைய மகிமை என்று இல்லை.
It's the slain lamb that we need to see the glory of.
அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய முகத்திலே தான் நாம் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும்.
That is where the glory of God becomes personal.
அப்பொழுதுதான் அந்த தேவனுடைய மகிமை எனக்கு தனிப்பட்ட விதத்திலே ஒரு,
because I am the one who killed that lamb.
ஏனென்றால் நான் தான் அந்த ஆட்டுக்குட்டியை நான் கொன்றேன்.
But that very lamb is the one that saves me.
இந்த ஆட்டுக்குட்டி தான் என்னை ரட்சித்தது.
This is the face of Christ that we have to keep longing to see.
இந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தான் நாம் தொடர்ந்து நாம் நாட நாம் வாஞ்சிக்க வேண்டும்.
Then we'll be transformed.
அப்பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுவோம்.
Just before that, 2 Corinthians 3:18, I mentioned this. We will view the glory of the Lord. We will view this glory of Jesus as if in a mirror, so clearly.
இதைத்தான் நான் சொன்னேன். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்.
And we get changed.
நாம் மறுரூபம் அடைகிறோம்.
We get transformed.
நாம் மறுரூபம் அடைகிறோம்.
By looking at the glory of Jesus.
கிறிஸ்துவின் மகிமையை நாம் கண்டு
So brothers and sisters, if you are being, if the devil has snatched you,
சகோதர சகோதரிகளே, பிசாசானவன் உங்களை அப்படியே பற்றி பிடித்துக் கொண்டானால்,
if the devil has some area of sin that he has a hold over you,
உங்களிலே ஏதோ ஒரு பாவ பகுதியிலே பிசாசு உங்களை அப்படி பற்றி பிடித்துக் கொண்டானால்,
come back and look at the glory of God,
திரும்ப வந்து தேவனுடைய மகிமையை பாருங்கள்,
get up off your life of sin,
உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு எழுந்திருங்கள்,
come home to the Father,
தேவ பிதாவினுடைய வீட்டிற்கு திரும்பி வாருங்கள்,
and look at Christ,
கிறிஸ்துவை பாருங்கள்,
look at the slain lamb,
அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பாருங்கள்,
the one that you killed,
நீங்கள் கொலை செய்த அந்த ஆட்டுக்குட்டியை பாருங்கள்,
by your sin,
உங்களுடைய பாவத்தினாலே கொலை செய்தீர்களே,
but the one who forgives you,
அவர் ஆனால் அவர்தான் உங்களை மன்னிக்கிறவர்,
the one who laid down his life for you,
உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அவரை நோக்கி பாருங்கள்,
keep looking at him,
அவரையே பார்த்துக்கொண்டே இருங்கள்,
say you're sorry and then keep looking at him,
ஆண்டவரே நான் மனம் வருந்துகிறேன் என்று சொல்லுங்கள், ஆனாலும் திரும்ப அவரையே பார்த்துக்கொண்டே இருங்கள்,
say Lord you won't do it again but keep looking at him,
ஆண்டவரே நான் இந்த நான் திரும்பமா செய்ய மாட்டேன் என்று சொல்லி திரும்பமா அவரையே பார்த்துக்கொண்டே இருங்கள்,
it is not the sorrow over your sin that will stop you from sinning,
உங்களுடைய பாவத்து நிமித்தமா வருகிற அந்த துக்கம் உங்களை பாவத்தை செய்யவிலிருந்து தடை பண்ணாது,
I felt sorry for so many sins,
நான் என்னுடைய பல பாவங்களுக்காக நான்
but the biggest
துக்கம் அடைந்திருக்கிறேன்,
the biggest power that I have in my life that keeps me from sinning,
பாவம் செய்யாமல் என்னை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையான ஒரு சக்தி எதுவென்றால்,
is the love of God,
அது தேவனுடைய அன்பு,
the love of God he shows me,
தேவனுடைய அன்பு அது என் மேலே அவர் காட்டுகிற அன்பு,
not the love of God for you,
உங்களுக்கென்று தேவன் காட்டுகிற அன்பு,
not the love of God for the whole world,
உலகத்துக்கென்று தேவன் காட்டுகிற அன்பு அல்ல,
it's his love towards me,
இந்த தேவனுடைய அன்பு என் மேல் காட்டப்படுகிற அன்பு,
that is what has helped me to stay away from the devil,
அந்த அன்பு தான் நான் பாவம் செய்யாமல் பிசாசிலிருந்து என்னை தூரமாய் வைத்திருக்கிறது,
I tried all other kind of tactics and strategies,
நான் வேறு எல்லோ வேறு விதமான யுத்திகளை எல்லாம் நான் கையாண்டு பாவம் செய்யாமல் இருக்க நான் முயற்சித்திருக்கிறேன்,
but I found that 2 Corinthians 3:18 is the answer,
ஆனால் 2 கொரிந்தியர் 3:18 லே தான் அதற்கான விடை காணப்படுகிறது,
I have to look and gaze upon the beauty of Jesus,
தேவனுடைய அந்த அழகை, இயேசு கிறிஸ்துவின் அழகை, அந்த மகிமையை நான் அவருடைய முகத்திலே பார்க்க வேண்டும்,
the glory of Jesus,
கிறிஸ்துவின் மகிமை,
and he transforms me,
அவர் என்னை மறுரூபப்படுத்துகிறார்,
he restores my soul,
அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார்,
he gives me a heart that wants to know him,
அவர் அவரை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு இருதயத்தை எனக்கு அவர் தருகிறார்,
I just keep looking at the lamb that was slain for me,
நான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறேன்,
so that's the first thing that the devil tries to do and that's how we have to fight it,
adithan pisasu seigira mudal karyam nam adarku ediraga nam poradugirom,
the other thing the devil tries to do in john chapter 10 it says he snatches me and he scatters me,
yovan 10th adhigarathile pisasu seigira innoru karyam avan ennai pidithu sidaradikkiravana irukkaran,
as john chapter 10 verse 12 the last part we read that the wolf seeks to snatch and scatter,
நாம் யோவான் 10:12 நாம் வாசித்தோம், அந்த ஓநாய் வந்து பீறி அவைகளை சிதறடிக்கிறது,
so I talked about how the devil tries to snatch us,
நான் பிசாசன் எப்படி நம்மை பிடித்துக் கொள்கிறான் என்பதை குறித்து நான் பேசினேன்,
but if he can't get me caught in some sin,
அவன் என்னை ஒரு ஏதோ ஒரு பாவத்தினாலே பிடித்து வைத்திருக்க முடியவில்லை என்றால்,
he'll try to scatter me,
என்னை அப்படியாக சிதறடிக்க பண்ணுகிறான்,
which means he'll try to scatter us,
அப்படி என்றால் நம்மை ஒருவரோடு சேராதபடிக்கு சிதறடிக்க
பண்ணுகிறான்,
நம்மை அவன் தனித்தனியே பகுத்து விட பார்க்கிறான்,
he'll try to bring some form of disunity,
ஏதோ ஒரு விதத்திலே ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையை அவன் கொண்டு வருகிறான்,
for many years I used to think that God wanted me to be holy,
அநேக வருடங்களாக நான் இப்படித்தான் யோசித்தேன், தேவன் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று,
I thought that holiness was the top of the mountain,
பரிசுத்தம் தான் அந்த மலையினுடைய உச்சி என்று நான் அநேக வருடங்களாக யோசித்திருந்தேன்,
he says be holy for I am holy,
நீங்கள் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே,
so I sought victory over sin, I said Lord the victory over sin is what is keeping me, so I want to have victory over sin,
பாவத்தின் மேல் ஜெயம் என்பதை குறித்து கேள்விப்பட்டு பாவம் தான் மெய்யான எதிரி அதனாலே நான் பாவத்தின் மேலான வெற்றியை நான் வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன்,
but I discovered that holiness is not at the top of the mountain,
anal naan parisuthame andha malayinude uchi illai endradhai naan kandukondren,
and I'm not saying that holiness and I'm not saying that holiness the God's holiness is something different from what I'm talking about,
naan pesukondradhu kaattilum devanude parisutham vera oru kaaryam endru naan sollavillai,
maybe I should put it this way, victory over sin is not at the top of the mountain,
naan oru vela na ipdiyaga naan ungalukku solli priya veikka vendum, paavathin mel jayam endru andha malai uchi alla,
the top of the mountain is fellowship with God.
அந்த மலையின் உச்சி எதுவென்றால் நான் தேவனோடு கொண்டிருக்கிறதான ஐக்கியம்.
Unity is what is the top of the mountain.
ஒற்றுமை ஐக்கியம் அதுதான் அந்த மலையினுடைய உச்சி.
Not victory over sin.
பாவத்தின் மேல் கொள்கிற வெற்றி அல்ல.
Victory over sin is just the pathway to get to unity.
நாம் பாவத்தின் மேல் அடைகிற வெற்றி அந்த ஒற்றுமையின் அந்த உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு பாதை.
So I can get victory over sin, but I may not be united with my brothers.
ஒருவேளை நான் பாவத்தின் மீது ஒரு ஜெயம் கொள்ளலாம், ஆனால் என்னுடைய சகோதரனோடு ஐக்கியம் இல்லாமல் இருக்க கூடும்.
It's not the top of the mountain.
அது மலையினுடைய உச்சி அல்ல.
When Jesus was about to die,
இயேசு கிறிஸ்து மரிக்கும் தருணத்தில்,
he was going to be killed in a few hours.
ஒரு சில மணி நேரங்களில் அவர் மரிக்க போகிறார்.
He had one last chance to pray with his father.
அவர் ஒரு தன்னுடைய தகப்பனோடு பிதாவோடு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தருணம் கிடைத்தது.
About his disciples.
தம்முடைய சீஷர்களை குறித்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு வேளை.
And he even prayed for you and me.
அவர் உங்களுக்கும் எனக்குமாக சேர்த்து கூட தான் அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார்.
He didn't pray, Lord, help them to have victory over sin.
அவர்கள் இவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடையும்படி உதவி செய்யும் பிதாவே என்று ஜெபிக்கவில்லை.
He definitely wanted them to wanted us to have victory over sin.
அவர் நிச்சயமாக பாவத்தின் மீது வெற்றி அடைய வேண்டும் என்று அவர் விரும்பினார்.
We must have victory over sin.
நாம் கண்டிப்பாக பாவத்தின் மீது வெற்றி அடையத்தான் வேண்டும்.
But God wanted more than just victory over sin.
ஆனால் பாவத்தின் மீது வெற்றியை காட்டிலும் மேலான ஒன்றை தேவன் நாம் அடையும்படி விரும்புகிறார்.
He said, Father, make them one.
ஆண்டவரே இவர்கள் எல்லாரையும் ஒன்றாக்கும்.
That's when I discovered that unity is far more important than my victory over sin.
அப்பொழுதுதான் ஒற்றுமை ஐக்கியம் என்பது பாவத்தின் மீதான வெற்றியை காட்டிலும் மேலானது ஒன்று என்பதை நான் கண்டுகொண்டேன்.
And my victory over sin is so that I can be one.
நான் அந்த பாவத்தின் மேலான வெற்றி அடைந்து நான் அந்த ஒற்றுமையை ஐக்கியத்தை நான் அடைய முடியும்.
Before that I was speaking in a lot of different churches.
அதற்கு முன்பதாக நான் பல சபைகளிலே நான் வித்தியாசமான சபையில் நான் பேசிக் கொண்டிருந்தேன்.
I was involved in different ministries preaching.
நான் பிரசங்கித்து பல ஊழியங்களிலே ஈடுபட்டவனாக இருந்தேன்.
But when I saw this truth,
நான் இந்த சத்தியத்தை நான் கண்டபொழுது,
through the ministry of my dad,
என்னுடைய தகப்பனாருடைய ஊழியத்தின் மூலமாக இதை கண்டுகொண்டபொழுது,
now this is many years after I had left my home,
நான் இது என்னுடைய வீட்டை விட்டு பிரிந்து அநேக ஆண்டுகளுக்கு பின்னதாக இது நடந்தது.
I had grown up in CFC.
நான் CFC லேயே நான் வளர்ந்தேன்.
But I didn't see it.
ஆனால் இதை நான் அப்பொழுது கண்டுகொள்ளவில்லை.
I kept thinking I need to get victory over sin, victory over sin, victory over sin.
நான் எப்பொழுதுமே பாவத்தின் மீது வெற்றி, பாவத்தின் மீது வெற்றி இதையே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன்.
And then after some years I started to get victory over sin.
அவர் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகுதாக நான் நிச்சயமாகவே நான் பாவத்தின் மீது வெற்றி அடைந்தேன்.
I started to experience this victory over sin as I saw the glory of Jesus.
அந்த கிறிஸ்துவின் மகிமையாக இந்த பாவத்தின் மீது வெற்றி அடைதலை நான் அனுபவித்தேன்.
And then I said, okay God, that's it.
ஆண்டவரே ஆம் நான் அடைந்து விட்டேன் ஆண்டவரே என்று நான் சொன்னேன்.
I'm coming near the top of the mountain.
நான் மலை உச்சிக்கு வந்து விட்டேன் என்று நினைத்தேன்.
And the Lord said, no, you've not even seen the real true mountain.
ஆண்டவர் சொன்னார், இல்லை மகனே, நீ உண்மையாகவே அந்த மலையின் உச்சியை நீ கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னார்.
You're just preaching and you're leaving.
நீ ஏதோ பிரசங்கிக்கிறாய், நீ கிளம்பி சென்று விடுகிறாய்.
You speak great sermons and then you leave.
நீ ஏதோ பிரசங்களை பிரசங்கித்து விட்டு திரும்பி சென்று விடுகிறாய்.
I came that they may be one.
நான் அவர்கள் ஒன்றாக இருக்கும்படிக்கே நான் வந்தேன்.
And the burden of Paul was that we may all be built up to be like the Father, like just like Christ is the head.
பவுலுடைய பாரம் என்னவென்றால், நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக கட்டப்பட்டு கிறிஸ்துவின் சபையின் தலையாகிய கிறிஸ்துவோடு நாம் கட்டப்பட வேண்டும் என்று அவருடைய பாரமா இருந்தது.
That's in Ephesians 4. Ephesians 4 he says.
எபேசியர் 4 அதை அவர் சொல்கிறார்.
And then I saw that the apostle John said that the fellowship I have with the Father and the Son is the fellowship I want to have with you.
யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், நாங்களும் பிதாவும் கொண்டிருக்கிற ஐக்கியம் தான் நாங்களும் உங்களோடு கொள்கிற ஐக்கியம் என்று அவர் சொல்கிறார்.
And I read that John Jesus said in John 17, Lord, I pray that they may be one.
யோவான் 17 அதிகாரத்தில் இயேசுவும் சொல்கிறார், ஆண்டவரே பிதாவே இவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார்.
Then I saw that throughout the Bible Jesus and all the apostles were so interested in unity.
வேதாகமத்தின் முழுமையிலும் நான் இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் ஐக்கியத்தை மேன்மைப்படுத்தினார்கள் என்பதை நான் கண்டேன்.
That is why Jesus told Peter, feed my sheep.
அதனால்தான் இயேசு பேதுருவிடத்தில் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக.
He didn't tell Peter, stop denying me.
பேதுருவே என்னை மறுதலிப்பதிலிருந்து நிறுத்திவிடு என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை.
Of course Peter should stop denying him.
நிச்சயமாகவே பேதுரு மறுதலிப்பதை நிறுத்த வேண்டும் தான்.
But that was not Jesus's burden, just that they stopped denying him.
ஆனால் இயேசுவை மறுதலிப்பதை நிறுத்த வேண்டும் என்பது மாத்திரம் தேவனுடைய பாரமாக இருக்கவில்லை.
Jesus wanted unity.
இயேசுவுக்கு ஐக்கியம் ஐக்கியத்தை விரும்பினார்.
And if the wolf cannot snatch an individual Christian away,
ஒரு ஓநாய் ஒரு தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனை பிடித்து எடுத்துக்கொள்ள முடியாது.
He tried to scatter them.
அவர்களை சிதறடிக்கிறார்.
Bring some division.
ஏதாவது ஒரு பிரிவினை அங்கு கொண்டு வருகிறான்.
But if I'm gripped with the heart of the shepherd, who is the good shepherd,
இந்த நல்ல மேய்ப்பனுடைய இருதயத்தினாலே நான் பிடிக்கப்பட்டவனாய் இருந்தால்,
who lays down his life for
தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அந்த மேய்ப்பனுடைய இருதயத்தினால் பிடிக்கப்பட்டால்
I too will be gripped with that view of being a shepherd.
நானும் அந்த ஒரு மேய்ப்பனாய் இருக்கக்கூடிய அந்த காரியத்தினாலே நான் பிடிக்கப்படுவேன்.
That I will long to lay down my life
நானும்
for the other brothers and sisters in the
church. மற்ற சகோதர சபையிலே மற்ற சகோதர சகோதரிகளுக்காக நானும் என் ஜீவனை கொடுக்கிறதுக்கு நானும் விரும்புவேன்.
Because Jesus is my hero.
ஏனென்றால் இயேசுதான் என்னுடைய கதாநாயகன்.
And here's what my hero does.
இது இப்போ இதுதான் என்னுடைய கதாநாயகன் செய்கிறார்.
He lays down his life for the people who hated him.
தம்மை வெறுத்த ஜனங்களுக்காக தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்தார்.
He laid down his life for enemies.
சத்துருக்களுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார்.
Like me.
என்னை போன்ற ஒரு சத்துருக்காக.
If my hero could do that.
என்னுடைய கதாநாயகன் அதை செய்ய முடியும் என்றால்
I can lay down my life for my brothers and my sisters.
என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக நானும் என் ஜீவனை கொடுக்க முடியும்.
This I found is the way the devil deceived me for many years.
இந்த காரியத்தை காணாத படிக்கு தான் பிசாசு என்னை अनेक வருடங்களாக வஞ்சித்திருந்தான்.
He didn't snatch me.
என்னை அவன் பிடித்து எடுத்துக்கொள்ளவில்லை.
He didn't have a hold over me.
என் மீது அவன் ஒரு பிடியை வைத்திருக்கவில்லை.
But he had succeeded in scattering me.
ஆனால் என்னை சிதறடிக்கிறதிலே அவன் வெற்றி கொண்டிருந்தான்.
I didn't want to go to church.
நான் சபைக்கு செல்ல விரும்பவில்லை.
I said I can sit at home and listen to sermons.
நான் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு பிரசங்கத்தை கேட்க முடியுமே என்று சொன்னேன்.
There's not a good church in my area so I'll just sit at home and listen to CFC.
என்னுடைய வட்டாரத்திலே ஒரு நல்ல சபை இல்லை நான் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நான் செய்தியை நான் கேட்க கூடும் என்று சொன்னேன்.
It's a much better message than anyways anything I'll sit in here in church.
இங்க சபையிலே கேட்க கூடிய எந்த பிரசங்கத்தை காட்டிலும் நல்ல அருமையான பிரசங்கத்தை நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே நான் கேட்க முடியும் என்று சொன்னேன்.
That's true it was much better.
அது உண்மைதான் நான் கேட்ட பிரசங்கம் மேன்மையானதா இருந்தது.
But I didn't have God's heart for unity.
ஆனால் அது தேவனுடைய ஐக்கியத்திற்கான அந்த இருதயத்திலே இருதயம் இல்லை அங்கே.
I didn't have Paul's heart for unity.
நான் பவுலுக்கு இருந்த அந்த ஐக்கியத்திற்கான இருதயம் என்னிடத்தில் இல்லை.
I didn't have John's heart for unity.
ஐக்கியத்திற்காக இருந்த யோவானுடைய இருதயம் என்னிடத்தில் இல்லை.
I found that all the great Christians had this heart that God's people may be one.
அநேக தேவ மனிதர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற இருதயத்தை உடையவர்களாக இருந்தார்கள்.
That is how the Lord opened my eyes to the beauty of the local church.
இப்படி தான் இந்த ஸ்தல சபையினுடைய அந்த மேன்மையை காணும்படி என் கண்களை தேவன் திறந்தார்.
That is when I realized God I'd rather be with two people and be one with them than to speak to thousands.
அப்பொழுதுதான் நான் சொன்னேன் ஆண்டவரே நான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பேசுவதை காட்டிலும் ஒரு இரண்டு மூன்று பேரோடு நான் ஐக்கியத்தை நான் கட்டுவேன் என்று சொன்னேன்.
I can't convince you of this. I cannot convince you of this.
நான் இதை குறித்து உங்களை நிச்சயப்படுத்த நான் உங்களை தூண்ட முடியாது.
God has to open our eyes to see that one is more beautiful than the other.
தேவன் தான் உங்கள் கண்களை திறந்து ஒன்றை காட்டிலும் இது மேன்மையானது ஐக்கியம் மேன்மையானது என்று காண்பிக்க வேண்டும்.
It's like eating certain kind of food.
இது ஒரு விதமான உணவை உட்கொள்வதை போல.
I was talking to brother Vincent and his wife and they were talking about how my mom likes certain food and my dad likes certain food.
நான் சகோதர வின்சென்ட்ல நான் இப்படி பேசிக்கிட்டிருந்தேன் எப்படி என்னுடைய தகப்பனார் ஒரு விதமான உணவை விரும்புவார் என்னுடைய தாயார் ஒரு விதமான உணவை விரும்புவார் என்பதை குறித்து நான் பேசிக்கொண்டிருந்தேன்.
Their eyes haven't been opened. Their taste, their tongue hasn't been opened to the beauty of some foods.
ஒருவருடைய அந்த ருசி தன்மை இந்த தொண்டை ஒரு விதமான உணவுகளுக்கான அந்த ருசியினுடைய மேன்மை காணும்படி அவர்கள் திறக்கவில்லை.
You ask my mom, she says it's delicious.
என்னுடைய அம்மாவை கேட்டு பாருங்கள் அவர்கள் இந்த உணவு மிகவும் அருமையாக ருசிகரமாக இருக்கிறது என்று சொல்வார்கள்.
It doesn't taste good.
என்னுடைய அப்பாவை அதே உணவை பற்றி கேட்டால் இது அந்த அளவுக்கு ருசி ஒன்றும் இல்லை என்று சொல்வார்.
The taste buds have to be opened.
அந்த நாவின் சுவை அரும்புகள் வித்தியாசமா இருக்கின்றன.
I remember I traveled parts of the world. I ate Japanese food once.
நான் உலகின் பல இடங்களுக்கு செல்கிறேன் ஒரு தடவை நான் ஜப்பானிலே அந்த ஜப்பானிய உணவை நான் ருசித்தேன்.
Raw fish.
மிகவும் பச்சையான வெறும் பச்சையான மீன்.
They catch it out of the sea, they cut it and they say, "Go eat it now."
அங்கே கடலிலிருந்து அந்த மீனை எடுக்கிறார்கள் வெட்டி பச்சையாக அதை கொடுக்கிற சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள்.
No cooking, no spices here. Here's the fish.
அங்கே சமையல் இல்லை அங்கே மசாலா போடுகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை பச்சையான மீன் துண்டு.
When I first ate it, it was disgusting.
அதன் முதலாவது நான் எடுக்கும் பொழுது மிகவும் அருவறுப்பாக இருந்தது.
Now I love it.
நான் இப்பொழுது அது எனக்கு மிகவும் பிடித்து விட்டது.
My taste buds have been opened.
என்னுடைய சுவை அரும்புகள் அந்த சுவையை கண்டுகொள்ளும்படி திறக்கப்பட்டு விட்டன.
I can be one with my Japanese brothers.
நான் இப்பொழுது என்னுடைய ஜப்பானிய சகோதரர்களோடு ஐக்கியமாக இருக்க முடியும்.
Our eyes have to be opened.
நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
To the fact that to meet with two people who are wholehearted is better than to meet with 1,000 people.
முழுவிரிதமா இருக்கிற இரண்டு பேரோடு ஐக்கியப்படுகிறது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கிக்கதை காட்டிலும் மேலானது என்பதை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
Sadly, I'll tell you how my eyes were open to that truth.
துரஷ்டவசமாக என்னுடைய கண்கள் எப்படி அதற்கு திறக்கப்பட்டன என்பதை நான் சொல்கிறேன்.
I spent time with lots of thousands of people.
நான் ஆயிரக்கணக்கான மக்களோடு நான் சமயம் செலவழித்தவனாக இருந்தேன்.
I spoke to thousands of people many times.
நான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அநேக முறை நான் பிரசங்கித்திருக்கிறேன்.
And I found that they didn't change.
நான் அவர்கள் மாறவில்லை என்பதை நான் கண்டுகொண்டேன்.
They'd say, come up to me and say, great sermon, very good, very nice, I really liked your sermon.
அவர்கள் நான் பிரசங்கித்த முடித்த பிறகு வந்து மிகவும் அருமையான பிரசங்கம் சகோதரன் என்று கைகுலுக்குவார்கள்.
And they'll come and buy my CDs and buy my the messages.
என்னுடைய செய்திகள் அடங்கிய ஒலிநாடாக்கள் எல்லாம் வாங்குவார்கள்.
But 6 months later they still haven't changed.
அவர்கள் 6 மாதம் கழித்து பார்த்தால் அவர்களிடத்தில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை.
I'm still speaking.
நானும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறேன்.
அவர்கள்
இன்னும் கைதட்டி கொண்டே தான் இருக்கிறார்கள்.
But they're not changing.
அவர்களால மாற்றமும் அவர்களிடத்தில் இல்லை.
Finally I said, okay, that's enough.
கடைசியாக நான் சொல்லிவிட்டேன், போதும்.
Give me two people who will actually change.
மாற்றத்தை விரும்பக்கூடிய இரண்டு பேரை எனக்கு கொடுங்கள்.
I saw the beauty of that.
அதனுடைய மேன்மையை அந்த அழகை நான் கண்டேன்.
So it was not difficult for me to give up speaking to thousands of people because two people will change.
ஏனோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பேசுவதை விட்டுவிடுவது என்பது அது எனக்கு ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. ஏனென்றால் இரண்டு பேர் முழுமனதோடு மாற்றத்தை விரும்புகிறார்களே அது எனக்கு போதும்.
As I said earlier, I have to see that the Jesus who was slain is more beautiful than this big Jesus with the big robe and the sash and the eyes full of fire.
நான் சொன்னதை போல அந்த மார்க்கச்சை பொன்னருகே பிரகாசமுள்ள கண்கள் அந்த பிரகாசத்தை அந்த வெண்ணாங்கி தரித்த இந்த இயேசுவை காட்டிலும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறதான அந்த இயேசு கிறிஸ்து மேன்மையானவர் என்று நான் சொன்னேன்.
Because that's personal.
ஏனென்றால் அது தனிப்பட்ட விதத்திலே ஒரு உறவை குறிக்கிறது.
You can have somebody who dresses just like my mom.
ஒருவேளை நீங்கள் என்னுடைய தாயாரை போல உடை உடுத்துகிற ஒருவர் உங்களிடத்தில் இருக்கலாம்.
Who looks just like my mom.
என்னுடைய தாயாரை போலவே காட்சியளி தோற்றமளிக்க கூடிய யாராவது இருக்கலாம்.
Whose voice sounds just like my mom.
அவருக்கு என்னுடைய தாயாருடைய குலம் அவருக்கு அப்படியே இருக்கிறது.
But I'm not going to love her like I love my mom.
ஆனால் நான் அந்த அவர்களை நான் என்னுடைய தாயாரை நேசிக்கிறது போல நான் நேசிக்க முடியாது.
Because it's my mom is not because of the way she looks.
ஏனென்றால் என்னுடைய தாயார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து என்னுடைய தாயார் யார் என்று சொல்வது முடியவில்லை.
There's something personal there.
அங்கே ஒரு தனிப்பட்ட விதத்திலே ஒன்று இருக்கிறது.
You don't know it.
உங்களுக்கு அது தெரியாது.
I do.
எனக்கு அது தெரியும்.
I've been with my mom all my life.
நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக என் தாயார் கூட நான் இருந்திருக்கிறேன்.
This big Jesus who's all dressed up in that's not personal.
இந்த அங்கி தரித்த இந்த பொற்கச்சை அடித்த இந்த இயேசு அவர் தனிப்பட்ட விதத்திலே ஒரு உறவு இல்லை எனக்கு.
He is that.
அவர் அப்படித்தான் இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை.
Don't get me wrong.
என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள்.
But this Jesus that was slain for me.
இந்த அடிக்கப்பட்ட இயேசுவானவர் எனக்காக அடிக்கப்பட்டவர்.
That's personal.
அது தனிப்பட்ட விதத்திலே உள்ளது.
That happened to me. That happened for me.
அது எனக்காக செய்யப்பட்ட காரியம்.
That's what draws me.
அதுதான் என்னை இழுத்துக் கொள்கிறது.
And I keep wanting to meditate on Calvary.
நான் கல்வாரியை குறித்து நான் தியானிக்கவே நான் விரும்புகிறேன்.
I want to meditate on what God did for me there.
அங்க கல்வாரியிலே தேவன் எனக்காக என்ன செய்தார் என்பதை குறித்து தியானிக்கவே நான் விரும்புகிறேன்.
I have preached this message in my church.
இந்த பிரசங்கத்தை என்னுடைய சபையிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன்.
There's only one day in all of my past that matters to me.
ஒரே ஒரு நாள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நாட்களை காட்டிலும் முக்கியமான நாள்.
I'm 42 years old.
நான் 42 வயது உள்ளவன்.
There's only one day in my whole past that matters to me.
இந்த ஒரே ஒரு நாள் தான் என்னுடைய கடந்த 42 வருடங்களை காட்டிலும் மேன்மையான நாள்.
It was the day Jesus died for me.
அந்த நாள் கிறிஸ்து எனக்காக மரித்த நாள்.
That's the only day that matters.
அந்த நாள் மாத்திரமே.
Not my birthday.
என்னுடைய பிறந்த நாள் அல்ல.
Not the day I was baptized.
நான் ஞானஸ்நானம் எடுத்த நாள் அல்ல.
Not the day when I received the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாள் அல்ல.
It's only one day that matters.
ஒரே ஒரு நாள் தான் காரியம்.
The day Jesus died for me.
இயேசு எனக்காக மரித்த நாள்.
All of my past sins.
என்னுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம்.
All of my past failures.
என்னுடைய கடந்த கால தோல்விகள் எல்லாம்.
All of my past sermons.
என்னுடைய கடந்த கால பிரசங்கங்கள் எல்லாம்.
All of my past accomplishments.
என்னுடைய கடந்த கால வெற்றிகள் எல்லாம்.
Doesn't matter.
காரியமே அல்ல.
The only day in my past that matters is the day Jesus died for me.
ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்த அந்த நாள் மாத்திரமே.
It happened 2000 years ago.
இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது.
But there was a day it became real to me.
ஆனால் அது ஒரு நாள் எனக்கு உண்மையாக மாறியது.
And as I think about my past, as you think about your past,
நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை நினைக்கிறது போல நானும் என்னுடைய கடந்த காலத்தை நினைக்கும் பொழுது,
the Lord is trying to say, I'll forgive all your past.
ஆண்டவர் இடத்தில் சொல்கிறார், நான் உங்களுடைய கடந்த கால பாவங்களை எல்லாவற்றையும் நான் மன்னித்து
விடுகிறேன். I'll cleanse you of all your past.
நான் உங்களுடைய கடந்த காலத்தில் எல்லாவற்றையும் நான் கழுவி சுத்தமாக்கி விடுகிறேன்.
But don't forget who purified you of your sins.
ஆனால் உங்களுடைய பாவங்களை உங்களை அற கழுவி உங்களை சுத்திகரித்தவர் யார் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள்.
Don't forget that I died for you.
நான் உனக்காக மரித்தேன் என்பதை நீ மறந்து விடாதே.
That's why he asks us to take communion.
அதனால் தான் ஆண்டவர் நாம் அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் பங்கு கொள்ள சொல்கிறார்.
It's the only day you need to remember.
அந்த நாள் மாத்திரமே நீங்கள் நினைவு கூற வேண்டிய நாள்.
So I allow my family to celebrate my birthday.
எனக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள்.
I celebrate my kids' birthday to tell them they're special.
என்னுடைய குழந்தைகள் பிறந்தநாளை கொண்டாடும் பொழுது அவர்கள் சிறப்பானவர்கள் என்பதை நான் அவர்களுக்கு சொல்கிறேன்.
But I honestly I've written it on my computer. There's only one day in my past that matters.
நான் நேர்மையாக சொல்ல முடியும், என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் எழுதி வைத்திருக்கிறேன், ஒரே ஒரு நாள் எனக்கு முக்கியமான நாள்.
That first day that matters in my life.
அந்த என் வாழ்க்கையில முக்கியமான நாள், அந்த ஒரு முதல் நாள்.
When I realized that Jesus died for me.
இயேசு எனக்காக மரித்தார் என்று நான் உணர்ந்து கொண்ட நாள்.
When that truth that there were 100 sheep and 99 were all great.
அங்கே 100 ஆடுகள் இருந்தன, அங்கே 99 ஆடுகள் நன்றாக இருந்தன.
But there was one sheep that was lost.
ஆனால் அங்கே ஒரு ஆடு தொலைந்து போயிற்று.
And Jesus came and saved me.
இயேசு அந்த ஒரு ஆட்டுக்காக வந்து அதை தேடி மீட்டு கொண்டார்.
Who is the sheep in that story?
அந்த கதையிலே வருகிறதான அந்த தொலைந்து போன ஆடு எது?
Is it that evil boss of yours?
அங்கே இருக்கிறதான மோசமான உங்களுடைய மேலதிகாரியா?
Is it that father or your mother who's so strict on you?
உங்கள் மீது மிகவும் கண்டிப்பா இருக்கிற உங்கள் தகப்பன் தாயாரா அந்த ஆடு?
Is it that neighbor who's not nice to you? Who's the sheep in that story?
உங்களோடு நன்றாக இல்லாத ஒரு உங்களுடைய நண்பரா, யார் அந்த தொலைந்து போன ஆடு?
Compared to that, what else matters?
அது வேறு எந்த காரியம் மேன்மையானது?
It changes how I live today.
அதை நான் உணர்ந்து கொள்ளும் போது நான் எப்படி நான் வாழ வேண்டிய விதத்தை அது மாற்றி விடுகிறது.
Because so many young people, you can live with so much regret about all the things you've done in your past.
கடந்த காலத்தில் நீங்கள் செய்த அநேக காரியங்களை குறித்து நீங்கள் அநேக வாலிபர்கள் நீங்கள் துக்கித்துக் கொண்டிருக்கலாம்.
I hope the Lord will open your eyes to see this.
ஆண்டவர் உங்களுடைய கண்களை இதை பார்க்கும்படி திறப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
He cleanses you quickly of all your past.
மிகவும் சடிதியிலே உங்களுடைய கடந்த கால பாவங்களை எல்லாவற்றையும் தேவன் கழுவி விடுகிறார்.
He wants to replace all of those days with just one day.
அந்த எல்லா கடந்த கால பாவ நாட்களை எல்லாம் நீக்கிவிட்டு ஒரே ஒரு நாளை மாத்திரம் உங்களிடத்தில் பதிலாக அவர் வைக்க விரும்புகிறார்.
He just wants you to look at the slain lamb.
அவர் நீங்கள் அவரை அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கும்படி அவர் விரும்புகிறார்.
And then he says, today is the day of salvation.
பிறகு அவர் சொல்கிறார், இந்த நாள் இரட்சிப்பின் நாள் என்று.
Yesterday is when he died for you.
நேற்று அவர் உங்களுக்காக மரித்தார்.
Today is the day of salvation.
இன்று இரட்சியின் நாள்.
And forever. Yesterday, today and forever Christ is the same.
நேற்றும் இன்றும் என்றுமே கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார்.
Tomorrow is not promised. Tomorrow maybe is the day I will be with him.
நாளை எனக்கு இந்த பூமியிலே வாக்கு பண்ணப்படவில்லை, ஒருவேளை நாளை நான் தேவனோடு இருப்பேன்.
Today is the day of salvation.
இந்த நாள் தான் இரட்சிப்பின் நாள்.
And salvation comes from gazing at what happened yesterday.
நேற்று என்ன நடந்தது என்பதை நான் உற்று பார்க்கும் பொழுது தான் இரட்சிப்பு எனக்கு கிடைக்கிறது.
Dear brothers and sisters, don't live in regret.
சகோதர சகோதரிகளே, துக்கத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள்.
Don't live in guilt.
குற்ற உணர்விலே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள்.
You don't have to.
நீங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க அவசியமே இல்லை.
The blood of Jesus cleanses us, can cleanse us from all sins when we confess our sins.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது.
But it comes at a price.
ஆனால் அது ஒரு விலை கிரயத்தோடு வருகிறது.
The lamb had to be slain.
அங்கே அது அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இடத்திலிருந்து வருகிறது.
So we look at the slain lamb.
அதனாலே நாம் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை நாம் பார்க்கிறோம்.
If I think of building the body of Christ.
நாம் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டுகிறதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது,
This is my favorite story.
இதுதான் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கதை.
If I think about somebody who had this heart.
இப்படிப்பட்டதான ஒரு இதயத்தை கொண்டிருக்க ஒருவரை நான் பற்றி நான் யோசித்தால்,
This is one of the people who come to my mind.
இந்த நபர்கள் ஒருவர் தான் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறார்கள்.
And it's in Mark chapter 12.
அது மார்க் 12 அதிகாரத்தில் இருக்கிறது.
Verse 41 through 44.
41-ல் இருந்து 44 வரை. மார்க் 12:41-42. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு உதவியும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான இரண்டு காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார்.
So in verse 41 it says that the rich people were putting in big amounts of money.
41st வசனத்திலே ஐசூரவான்கள் अनेகர் அதிகமான பணத்தை போட்டார்கள் என்று சொல்கிறார்.
They were taking big sacks full of money and pouring it into the offering box.
இந்த சாக்குகள் நிறைய பணத்தை நிரப்பி கொண்டு அங்கே காணிக்கை பெட்டியிலே கொண்டு வந்து அந்த ஐசூரவான்கள் போட்டார்கள்.
All these people come, imagine them all walking today with big sacks and emptying it full of money into the offering box.
இப்படி கற்பனை செய்து பாருங்கள், வரிசை வரிசையாக அந்த ஐசூரவான்கள் எல்லாம் ஒரு சாக்கு நிறைய பணத்தை எடுத்து கொண்டு வந்து காணிக்கை பெட்டியிலே அங்கே ஆலயத்திலே போடுகிறார்கள்.
And then this woman comes and gives 2 coins.
அந்த சமயத்திலே ஒரு விதவை வந்து ஒரு 2 காசை காணிக்கை பெட்டியிலே போடுகிறார்.
But see what Jesus says.
இங்கே இயேசு என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள்.
That in verse 43 he says that this woman has put in more.
43rd வசனத்திலே காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று சொல்கிறார்.
You ask a 6-year-old who put in more and he'll tell you who put in more.
ஒரு 6 வயது நிரம்பி ஒரு குழந்தையை கேட்டு பாருங்கள், யார் அதிகமாய் போட்டார்கள் என்று அவர்கள் சொல்வார்.
You don't even have to do finish high school math to see who put in more.
உங்கள் ஹை ஸ்கூல் கணக்கு பாடம் எல்லாம் சரியாக படித்துக் கொண்டு வர தேவையில்லை. அந்த ஒரு 6 வயது குழந்தை கேட்டாலே தெரியும் யார் அதிகமாய் போட்டார் என்று சொல்லிவிடும்.
All these people come with big sacks.
இந்த எல்லா ஐசூரவான்களும் பெரிய பெரிய சாக்குகளை தூக்கி கொண்டு வந்து போடுகிறார்கள்.
And here a woman comes with 2 coins.
இங்க ஒரு ஸ்திரீ வந்து 2 காசை வந்து போடுகிறார்.
This is easy first standard math.
இது 1st வகுப்பு கணக்கு பாடம்.
Right? Akash comes with bags full of money.
ஒருவர் சாக்கு நிறைய பணத்தை கொண்டு வந்து வருகிறார்.
This is a math problem.
இது ஒரு கணக்கு பாடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
For your first graders.
ஒரு 1st வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைக்கு ஒரு கணக்கு பாடம்.
Akash comes with bags full of money.
ஆகாஷ் என்பவன் ஒரு சாக்கு நிறைய பணத்தை நிரப்பி கொண்டு வருகிறான்.
And Sunita comes with 2 coins.
சுனிதா 2 காசை கொண்டு வருகிறாள்.
Who gave more money?
யார் அதிகமாய் கொண்டு வந்த பணம் அதிகம் பணம் கொண்டு வந்தார்கள்?
My first standard boy will get it right.
என்னுடைய 1st வகுப்பு படிக்கிற என்னுடைய பையன் இந்த கணக்குக்கு பதில் சொல்லி விடுவான்.
Jesus said no, you're wrong.
ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார்,
This is not a math question.
இது கணக்கு பாடம் அல்ல.
This is not a math question.
இது ஒரு கணக்கு கேள்வி அல்ல.
Your eyes have to be opened.
உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
Our eyes have to be opened. Because our earthly eyes get it wrong all the time.
எப்பொழுதே நம்முடைய மாம்சீக கண்கள் எப்பொழுதே தவறாகவே கணக்கு போட்டு விடுகிறபடியால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
From first standard on we're getting it wrong.
1st வகுப்பிலிருந்தே நாம் தவறாகவே நாம் கொண்டு
Lord I need you to change my heart.
ஆண்டவரே என்னுடைய இதயம் மாற்றப்பட வேண்டும்.
Lord I don't want to die keep on getting this problem wrong.
ஆண்டவரே நான் இப்படி இந்த கணக்கு பாடத்தை தப்பாகவே போட்டுக்கிட்டே இருந்து நான் மரித்து விட விரும்பவில்லை ஆண்டவரே.
I see all these brothers and sisters coming into the church.
நான் இந்த எல்லா சகோதர சகோதரிகளும் சபைக்கு வருகிறதை நான் பார்க்கிறேன்.
I value this brother over that brother.
நான் இந்த சகோதரனை காட்டிலும் இந்த சகோதரனை நான் மேன்மையாக நான் கருதுகிறேன்.
Because I saw the sacks.
ஏனென்றால் நான் அவர் கொண்டு வருகிற அந்த பெரிய பணப்பெட்டியை நான் பார்க்கிறேன்.
Lord but I don't have your eyes.
ஆண்டவரே நான் உமக்கு இருக்கிற கண்கள் எனக்கு இல்லையே.
I need to have your heart.
நான் உம்முடைய இதயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
And your eyes so that I can value the widow.
உம்முடைய கண்களும் உம்முடைய இதயம் எனக்கு இருந்து நான் அப்படியாக இந்த ஏழை விதவையை நான் மதிக்க வேண்டும்.
And it isn't because she's a widow.
அவள் விதவா இருக்கிறதனால் என்பதனால் அல்ல.
It isn't because she's a woman.
அவள் பெண்ணா இருக்கிறார் என்பதற்காக அல்ல.
God doesn't care man or woman.
தேவனுக்கு மனிதனோ ஸ்திரீயோ வித்தியாசம் இல்லை.
God doesn't care rich or poor.
ஐஸ்வர்யவானோ ஏழையோ தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல.
But he said what my values for him.
ஆனால் தேவன் எதை மேன்மையா எண்ணுகிறார் என்பதை இங்கே நான் சொல்கிறார்.
One gave out of the extra.
ஒருவர் தன்னுடைய நிறைவிலிருந்து பரிபூரணத்திலிருந்து கொடுத்தார்.
And one gave with all of her heart.
இன்னொருவர் தன்னுடைய இதயத்தின் முழுமையாக அவர் கொடுத்தார்.
So as we started by in the morning there are 2 baskets.
நாம் காலையிலே தியானித்தது போல 2 கூடைகள் இருக்கின்றன.
One which has very very good fruit.
ஒன்றிலே மிகவும் அருமையான நல்ல பழங்கள்.
And one which has very very rotten fruit.
இன்னொரு கூடையிலே மிகவும் அழுகிய கெட்டு போன பழங்கள்.
This is the eyes of God as he looks at his temple.
தம்முடைய ஆலயத்தை நோக்கி பார்க்கிற தேவனுடைய கண்கள் இப்படி தான் பார்த்து கொண்டிருக்கின்றன.
And he sees it doesn't matter how much money they bring or how much quantity they give.
நாம் எவ்வளவு அதிகமான அளவிலே நாம் பணத்தையோ காரியங்களை கொண்டு வருகிறோம் என்பது அல்ல.
But their heart
ஆனால் நம்முடைய இதயம்
is to take care of the temple of God.
தேவனுடைய ஆலயத்தை அதை கவனித்துக் கொள்ள வேண்டிய இருதயம்.
That's what this widow was.
அதை தான் அந்த விதவை செய்தார்.
Her whole heart was for the temple of God.
அந்த அவருடைய முழு இருதயம் தேவனுடைய ஆலயத்துக்காக இருந்தது.
And Jesus was saying, this is the kind of person that will build my temple.
இயேசு சொன்னார், இப்படிப்பட்ட நபரால் தான் தேவனுடைய என்னுடைய சபையை கட்ட முடியும் என்று சொன்னார்.
He was telling the disciples, fix your eyes.
உங்களுடைய கண்களை சரிபடுத்துங்கள் என்று சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார்.
Don't judge by quantity.
நீங்கள் அந்த அளக்கிற பார்க்கிற அளவை வைத்து நியாயந்தீர்க்காதீர்கள்.
Judge by who's giving everything they have.
தங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறவர்கள் யார் என்பதை பார்த்து நிதானியுங்கள் என்று சொன்னார்.
Judge yourself.
உங்களையே நிதானித்து பாருங்கள்.
By whether you're giving everything you have.
உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்கிறீர்களா என்று நியாயந்தீர்த்து நிதானித்து பாருங்கள்.
This is the woman whom Jesus commended.
இந்த ஸ்திரியை தான் இயேசு மெச்சிக்கொண்டார்.
Just like Mary and Martha in Luke chapter 10.
லூக்கா 10 அதிகாரத்திலே மார்த்தாளையும் மரியாளையும் போல.
Martha was doing so much more.
மார்த்தாள் அதிகமான அநேகமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள்.
Mary was doing one thing.
ஆனால் மரியாளோ ஒரே ஒரு காரியத்தை செய்தாள்.
But that one thing was better than all the things Martha was doing.
ஆனால் மரியாள் செய்த அந்த ஒரு காரியம் மார்த்தாள் செய்த அநேக காரியங்களை விட மேன்மையா இருந்தது.
I must remember the Lord is not looking at the quantity.
நான் இதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், தேவன் ஒருபோதும் அளவை காண்கிறதல்ல.
When God is seeking to build his church.
தேவன் தம்முடைய சபையை கட்ட முற்படும் பொழுது.
God wants to see will I do it with all of my heart.
நான் என்னுடைய முழு இதயத்தோடு அதை செய்கிறேனா என்பதை தான் பார்க்கிறார்.
So dear brothers and sisters.
சகோதர சகோதரிகளே.
I want to end with what I started with.
நான் ஆரம்பித்ததிலிருந்தே முடிக்க விரும்புகிறேன்.
I believe the word of the Lord for me and for all of you is that we will return with all of our hearts.
நாம் நம்முடைய முழு இதயத்தோடும் தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதே உங்களையும் என்னையும் குறித்த தேவனுடைய பாரமாய் இருக்கிறது.
I want the Lord to change my heart so that I can know him.
நான் தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் என்னுடைய இதயத்தை மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
I know that the Lord has to give me this heart.
எனக்கு தேவன் இந்த இதயத்தை தர வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
No amount of good works, no amount of prayer and fasting, none of that is going to give me this heart.
எவ்வளவு அதிகமான நற்கிரியைகளோ எவ்வளவு அதிகமான உபவாசங்களோ என்னுடைய பிரயாசங்களோ இந்த இருதயத்தை கொடுக்க முடியாது.
Just because an ant decides to try to start walking on two legs doesn't make him a human being. An ant starting to walk on two legs.
ஒரு எறும்பு ஒரு ரெண்டு கால் வைத்து நடந்து சென்றால் நாம் மனிதனாகி விடலாம் என்று நினைக்கிறது போல அப்படி எல்லாம் முடியாது.
An ant cannot be a human being.
ஒரு எறும்பு ஒரு மனுஷனாக இருக்கவே முடியாது.
An ant cannot have my heart.
ஒரு எறும்புக்கு என்னுடைய இருக்க முடியாது.
In the same way I cannot have the heart of God.
அதே விதத்திலே நானும் தேவனுடைய இருதயத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது.
But Lord you promised that you will give it to me.
ஆண்டவரே ஆனால் நீர் எனக்கு வாக்குத்தந்தம் பண்ணி இருக்கிறீர், அந்த இருதயத்தை எனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர்.
So I want to come to you in faith.
ஆண்டவரே நான் விசுவாசத்திலே உம்மிடத்திலே வர விரும்புகிறேன்.
And I want to keep coming back to you in faith.
நான் திரும்ப திரும்ப விசுவாசத்திலே உம்மிடத்திலே நான் வர விரும்புகிறேன்.
I want to keep coming close to you.
ஆண்டவரே நான் திரும்ப திரும்ப உம்மிடத்திலே நெருங்கி வர விரும்புகிறேன்.
And I want to come to you with all of my heart.
நான் முழு இருதயத்தோடு உம்மிடத்திலே நான் வர விரும்புகிறேன்.
Not most of my heart.
நான் முக்கால்வாசி இருதயத்தோடு நான் வர விரும்பவில்லை.
Lord Jesus I want to give up all of my dreams for anything else.
என்னுடைய கனவுகள் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் இதற்காக விட்டுவிட விரும்புகிறேன்.
I love you more than all of those.
இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவரே.
I really want to mean it more and more Lord that you are more than enough.
நான் நீர் மட்டுமே எனக்கு போதும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன்.
I want to look at you and keep looking at you as the slain lamb.
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக நான் உம்மை பார்க்கவே நான் விரும்புகிறேன்.
And I want to live my life making you my hero.
உம்மை நான் ஒரு ஹீரோவாக கதாநாயகனாக வைத்து என்னுடைய வாழ்க்கையை வாழ நான் விரும்புகிறேன்.
I too want to lay my life.
நானும் என்னுடைய ஜீவனை கொடுக்க விரும்புகிறேன்.
I want to pour out my life as a drink offering for you.
என்னுடைய வாழ்க்கையை ஒரு பான பலியாக மற்றவர்களுக்காக நான் வார்க்க நான் விரும்புகிறேன்.
I want to shake it out completely of all of myself.
என்னுடைய சுயத்தை எல்லாவற்றையும் முழுமையாக அசைத்து குலுக்கி ஊற்றிவிட விரும்புகிறேன்.
I want to die to all of myself.
என்னுடைய எல்லா சுயத்துக்காக நான் எல்லாவற்றுக்காக நான் மரிக்க விரும்புகிறேன்.
You promised Lord if I die to myself you will bear much fruit.
நான் என்னுடைய சுயத்துக்கு நான் மரித்தால் நான் மிகுதியான பலன் கொடுப்பேன் என்று ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர்.
We are all just grain of wheat.
நாம் எல்லாரும் கோதுமை மணிகளா இருக்கிறோம்.
One little grain of wheat, that's all we are.
ஒரு கோதுமை மணியாக தான் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம்.
But the great promise of God is that if we will fall into the ground and die.
ஆனால் தேவனுடைய மேன்மையான வாக்குத்தத்தம் என்னவென்றால் அந்த ஒரு கோதுமை மணி நிலத்திலே விழுந்து செத்ததானால்
God will give us his heart.
தேவன் நமக்கு அவருடைய இருதயத்தை தருவார்.
He will lift up Jesus inside of us.
நமக்குள்ளாக தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவார்.
And he'll draw men and women to Jesus.
அப்பொழுது மனுஷரை தேவன் இழுத்துக் கொள்ளுவார் இயேசு இடத்திலே.
Thank you for the opportunity for me to speak to you.
உங்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன்.
I am tremendously blessed to be among you.
உங்களிடத்தில் நான் இருக்கிற நிமித்தமாக நான் மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்.
I'm so thankful for the work that the Lord is doing in you.
உங்களிலே தேவன் செய்து வருகிற கிரியைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
I get the opportunity to speak.
நான் இங்கே பேச எனக்கு வாய்ப்பு அருளப்பட்டிருக்கிறது.
But your lives and the work that is happening here is the fruit that I have come to see.
உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய கிரியையும் உங்களுடைய வாழ்க்கையை தான் தேவன் செய்கிற அந்த கிரியையும் தான் அதில் நான் பங்கு கொள்ள நான் இங்கே வந்திருக்கிறேன்.
So I praise God for the godly leadership that the Lord has brought here.
இந்த தேவபக்தியான இந்த கிறிஸ்தவ தலைமையை உங்களுக்கு இங்கே கொடுத்திருக்கிறாரே அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன்.
God is my witness.
தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார்.
I will happily sit and be a disciple of many of the brothers who are leaders here.
இங்கே தலைவர்களாக இருக்கிறதான அநேக சகோதரர்களுக்கு கீழாக நான் ஒரு சீஷனாக அமர்ந்து நான் சீஷனாக வளர்க்கப்படவே நான் விரும்புகிறேன் என்பதை நேர்மையாக நான் சொல்கிறேன்.
So I hope you will do too.
நீங்களும் அப்படி செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
I hope you will sit at their feet and learn from them.
அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
The secrets of godliness.
இதுதான் தேவபக்தியின் ரகசியம்.
May God bless you.
தேவன் ஆசீர்வதிப்பாராக.